قال رسول الله صلى الله عليه وسلم أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم رسول الله صلى الله عليه وسلم தன் தோழர்களை குறித்து இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். என்னுடைய தோழர்கள் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், எத்தனையோ போதகர்கள் வந்திருக்கிறார்கள். யாருமே தங்களது தோழர்களை குறித்து நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற அத்தாட்சியை கொடுத்ததில்லை. தனது தோழர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வெளியிட்டிருப்பது உலக தலைவர்களிலேயே அவர்களுக்குரிய அந்த தனித்தன்மை எடுத்துக்காட்டுகிறது. வேறொரு ஹதீஸில் ஹுலஃபா ராசிதீன் என்று சொல்கிற நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிலே சிலர்களை குறிப்பிடுவார்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எல்லாத்தையும் குறித்து நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் உங்களது கடவாய் பற்களிலே கடித்து பிடித்து இறுக்கிக் கொள்வதை போல எனக்கு பின் அவர்களது வழிமுறைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். தன்னுடைய தன்னோடு இருந்தவர்களை குறித்து, தன்னுடைய நண்பர்களை குறித்து மனிதர்களுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நல்ல பாராட்டினால் புகழ்ந்தால் அவர்களோடு நட்பு தொடரும். ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் நம்மை கண்டித்து விட்டால், குறை சொல்லிவிட்டால் அந்த நட்பு துண்டிக்கப்பட்டு போய்விடும். இதுதான் மனிதருடைய வழமை. இயல்பை என்னவென்று சொன்னால், கூட இருப்பவர்கள் எப்போதுமே நம்மை பாராட்டி கொண்டிருக்க வேண்டும், புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அவர்களோடு நாம் வெறுத்து விடுவோம், கோபித்து விடுவோம். இது மனிதருடைய இயல்பு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள் எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை வெறுத்ததில்லை, பெருமானார் அவர்களும் தோழர்களை வெறுத்ததில்லை. அவர்களுடைய நட்பு உண்மையான நட்பாக இருந்தது. சமயங்களிலே குறைகளை சுட்டிக்காட்டுகிற போதும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் அவர்களும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அப்படி ஏதாகிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்து அது சரி வராது என்று சஹாபாக்கள் சிலர்களுக்கு தெரிந்தால் அந்த கருத்தை அவர்கள் சொல்வார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நான் சொன்னதுதான் இங்கே நடக்க வேண்டும் என்று ஒருபோதும் பெருமானார் அவர்கள் பிடிவாதம் பிடித்ததில்லை. பத்ர் யுத்தத்திற்காக வேண்டி புறப்பட்டு போய் ஒரு இடத்துல தங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் அவர்கள் எங்காவது தண்ணீர் நீர் தேக்கம் இருக்குகின்ற இடத்துல தங்கிக் கொண்டால் போர் வீரர்களுக்கு தாகம் எடுக்கிற போது நீர் அருந்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி நீர் தேக்கம் இருக்கிற ஒரு இடத்திலே தங்கினார்கள். அந்த இடத்துல ஹுபாபன் முந்திர் என்று சொல்கிற சஹாபி போர் தந்திரங்களை நன்கு தெரிந்து கொண்ட சஹாபியாக இருந்தார். அவர் ரசூலுல்லா இடத்துல வந்து கேட்டார், யார் ரசூலுல்லா, இங்கே நீங்கள் தங்குகிறீர்களே, இது அல்லாஹு தாலாவுடைய உத்தரவா அல்லது நீங்களாக சுயமாக இங்கு தங்கலாம் என்று நீங்கள் எண்ணினீர்களா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய எண்ணம் தான் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த இடத்திலே தங்குவது பொருத்தமல்ல, நாம் எதிரிகளுக்கு அருகிலேயே உள்ள நீர்த்தேக்கங்களை எல்லாம் நாம் கைப்பற்றிக் கொள்வோம், அங்கு சில நீர் ஊற்றுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம், எதிரிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்து விடுவதுதான் போர் தந்திரம், அது மாதிரியான ஒரு இடத்திலே நாம் தங்கிக் கொள்ளலாம், இந்த இடம் நமக்கு பொருத்தமல்ல, இங்கிருந்து புறப்படலாம் என்று சொன்னபோது பெருமானார் அவர்கள் ஒரு வார்த்தையை மறுப்பு சொல்லவில்லை. படையை கிளப்பிக் கொண்டு அவர் சொல்லுகின்ற இடத்திலே போய் தங்கினார்கள். ஒரு கருத்து அவர்களிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் பெருமானவருடைய வாழ்நாள் முழுவதும் இருந்ததை பார்க்கிறோம். அது யார் சொன்னாலும் சரியே, சில பெண்கள் வந்து சொல்வார்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், வசதியானவர்கள் வசதி குறைந்தவர்கள் எல்லாம் பார்ப்பதில்லை, சொல்லுகின்ற விஷயங்கள் பொருத்தமாக இருக்குமானால், அதனால் எந்த பாதிப்பும் இல்லாதிருக்குமானால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவுடைய ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் சிலர்கள் பேரித்த மரங்களிலே ஆண் இனத்தையும் பெண்ணினத்தையும் ஒன்று சேர்க்குகின்ற அந்த சேர்க்கை வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். மரங்களிலே அப்படி ஒரு இனம் இருக்கிறது, அந்த இனம் அதை குறித்து விவசாயிகளுக்கு தெரியும், சஹாபாக்கள் என்ன செய்தார்னு சொன்னா, அந்த செயற்கையில ஈடுபட்டு ஒரு ஒரு மரத்தோடு இன்னொரு மரத்தை ஒன்றுபடுத்தி கட்டி வைத்துக் கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் இரண்டு செடிகளை ஒன்றாக இணைத்து சில இடங்களிலே கட்டி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அதுபோல கட்டி வைத்துக் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், என்ன இவர்கள் செய்கிறார்கள் என்று. சஹாபாக்கு விளக்கம் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி மரங்களை ஆண் பெண் இன மரத்தை ஒன்று சேர்த்து சேர்க்கை செய்து கொண்டால் அதன் மூலம் மகரந்த சேர்க்கை உண்டாகி விளைச்சல் அதிகமாகும், நிறைய பழங்கள் கிடைக்கும் என்று சொன்னபோது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இதிலெல்லாம் எனக்கு அவ்வளவு திருப்தி இல்லை என்று சொன்னார்கள். இதனாலெல்லாம் நிறைய பழங்கள் கிடைக்கும் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று தெரிந்த உடனேயே அவர்கள் கட்டிய அந்த மரங்களை எல்லாம் அவிழ்த்து விட்டார்கள். அப்படியே அந்த வருடம் கழிந்து விட்டது. ஆனால் மகசூலை பார்க்கிற போது கடந்த வருடங்களிலே கிடைத்ததை விட மிக குறைவாக இருந்தது, குறைவான பழங்கள் கிடைத்தது. அவ சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், நாம வந்து அந்த மகரந்து சேர்க்கை செய்திருந்தால் பழங்கள் அதிகமாக கிடைத்திருக்கும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பாத காரணத்தினால் நாம் அதை விட்டு விட்டோம், நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று பேசிக்கொண்ட போது இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொன்னார்கள், நான் என்னுடைய எண்ணத்தை தான் உங்களுக்கு சொன்னேனே தவிர அது என்னுடைய உத்தரவு அல்ல, மனதிலே பட்டதை சொன்னேன், நீங்கள் அதிலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று இருந்திருந்தால் அதை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய நான் எதை அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறேனோ, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே எதை உதிக்க செய்கிறானோ அந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், நானாக என்னுடைய எண்ணத்தால் வெளியிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கை நெடுகிலும் சஹாபாக்களது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்பளித்து வாழ்ந்திருக்கிற அந்த முறையை உலகத்திலே இருக்கிற தலைவர்களிலே அவர்கள் ஒருவரைத்தான் நாம் பார்க்க முடியும். முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அவர்கள் பெரும்பெரும், அதாவது திருக்குறானிலே அல்லாஹ்வுத்தால அவர்களை புகழ்ந்து சொல்கிறான், ஆனால் அவர்களிடத்தில் ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் என்று பார்த்தால் மிக குறைந்தவர்கள். ஒரு நபியோடு இரண்டு பேர்கள் மட்டும் இருப்பார்கள், ஒரு நபியோடு வெறும் 12 பேர்கள் மட்டும் இருப்பார்கள். ஹஸரத் சையதனா யஹ்யா அலி இஸ்லாம் அவர்களோடு ஒருவரும் கூட முஸ்லீமாகவில்லை, பின்பற்றவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலே தோன்றி மக்களுக்கு போதனை செய்ய ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய அந்த சமூகம் ஹஜ்ஜத்துல் விதா என்கின்ற அந்த இறுதி ஹஜ்ஜின் போது கிட்டத்தட்ட 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். அதற்கு முன்னால் 4 வருடங்களுக்கு முன்பு ஹுதைபியா உடன்பாடு ஏற்படுகிற போது 1,400 சஹாபாக்கள் தான் அதில் கலந்து கொண்டதாக ஹதீஸிலே வருகிறது. ஆனால் ஹஜ்ஜத்துல் விதால 4 வருடங்களுக்கு பிறகு பார்க்கிற போது 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். உலகத்தினுடைய மூளை முடுக்குகளிலெல்லாம் அவர்களது பணி தொடர்ந்து உலகத்திலே பல்வேறுபட்ட, அதாவது இஸ்லாம் இல்லாத நாடுகளே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாம் பரவி இருப்பதற்கு காரணமே அந்த சஹாபாக்களது தொண்டுதான். இன்றைக்கு மட்டும் நாம் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 50 நாடுகளிலே முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக திகழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ, எப்படி பேசினார்களோ, என்னென்ன கருத்துக்களை சொன்னார்களோ, அது அத்தனையும் இந்த சமூகத்திற்கு மத்தியிலே கொண்டு செலுத்துவதில் அவர்கள் சளைத்ததில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் உயர்வுபட்ட காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இப்படியெல்லாம் பாராட்டி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அந்த சஹாபாக்களது பணி இல்லாத இஸ்லாம் நிறைவடையாது என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார்களுடைய அந்த போக்கு, அந்த பண்பு, பிறர்களை மதிக்கிற, பிறர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற பண்பு இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் சில விஷயங்கள் சொல்லுகிற போது அது உடன்படாது என்றிருந்தால் அதை பிடிவாதமாக மறுத்தும் விடுவார்கள். முனாஃபிக்குடைய தலைவன் உபை இப்னு சலூலுக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சில சஹாபாக்கள் பிடிவாதமாக சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போ தொலை வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு நாம் தொலை வைத்து விட்டால் அவனோடு இருக்கக்கூடிய 400 முனாஃபிக்குகள் இஸ்லாத்திலே சேர்ந்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதுதான் நடந்தது. அவன் கடைசி நேரத்திலே செய்த உபதேசங்கள் மற்ற முனாஃபிக்குகளுக்கு மத்தியிலே அசைவை ஏற்படுத்தியது. இதுவரையிலும் இவன் நம்மை ஏமாற்றியிருக்கிறான், முஹம்மதுடைய மகத்துவம் என்ன என்று தெரிந்திருந்தும் மறைத்து நம்மை அவனது வழியிலே வழிகெடுத்திருக்கிறான் என்று விளங்கிக் கொண்டு அவன் இறந்தபோது அத்தனை பேர்களும் இஸ்லாத்திலே இணைந்ததை பார்க்கிறோம். அதுபோலதான் உதைபியா உடன்படிக்கையின் போது பெருமானார் சல்லாசன் கையெழுத்து போடுவதற்கு அத்தனை சஹாபாக்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், இப்படி போட வேண்டாம் என்று. அந்த உடன்பாடு நமக்கு பாதகமாக இருக்கிறது, அதில் கையெழுத்து போட வேண்டாம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையும் மீறி அதை கையெழுத்து போட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நம் சத்திய மார்க்கத்தின் மீதுதான் இருக்கிறோமா என்று கேட்டார்கள். ஏன் இப்படி தாழ்ந்து போக வேண்டும், இப்படி ஏன் பணிந்து போக வேண்டும் என்று கேட்டார்கள். பெருமானார் அவர்கள், உங்களுக்கு அதனுடைய விஷயம் தெரியாது, அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை அமைதிப்படுத்தினார்கள், கையெழுத்து போட்டார்கள். அது நடந்து 4 ஆண்டுகளிலே முஸ்லிம்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள். சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, பிடிவாதமாக மறுத்து விடுவார்கள். ஆனால் அது அல்லாது சாதாரணமாக சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பதும் அதை செயல்படுத்துவது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்தது என்பதை பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை பன்முகம் கொண்ட ஒரு தனித்துவமான வாழ்க்கையாகும். எல்லா துறைகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முன்மாதிரியை பெற முடியும். வல ரஹ்மான் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்மா.